கற்பனை கதைகள். The Pied Piper of Hamelin. முன்னாடி ஒரு காலத்துல, அதாவது 1284 வருஷம், அந்த வருஷத்துல ஜெர்மனியில ஹாம்லின் அப்படின்னு ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்து மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த நகரத்தை சுத்தியும் மலைகள் காடுகள் அப்படின்னு அவ்வளவு இயற்கை எழில் சார்ந்த இடம், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காலங்கள்ல எல்லாம் புகை விடுற வண்டியோ சாலைகள்ல ரொம்ப குப்பைகளோ இதெல்லாம் கிடையாது. அதனால அப்ப வாழ்ந்துட்டு வந்த மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப தெம்பாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதுபோல ரொம்ப அழகாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்த இந்த நகரத்துல திடீர்னு எலிங்களோட தொல்லை அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. எங்க பார்த்தாலும் எலிகள் கூட்டமாக இருந்துச்சு. பொதுவா எலிங்க 1-2 தானே சுத்திக்கிட்டு இருக்கும், இந்த ஊர்ல பல எலிகள் கூட்டம் கூட்டமா போக ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு இடம் விடாம இந்த எலிங்க சுத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. எல்லா வீடுகள்லயும் சமையல் அறைகள்ல எல்லாம் பூந்து அங்க இருக்கிற சாப்பாடையெல்லாம் திங்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த எலிகளோட தொல்லையால வீட்டுல எங்கேயுமே சாப்பாட்டு பொருளை வைக்கவே முடியல. எல்லாத்தையும் இதுங்க கூட்டமா வந்து லபக் லபக் லபக்குன்னு தின்னுட்டு அப்படியே அடுத்த வீடை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவங்க. இது போல இந்த எலிகளோட தொல்லை மக்களை போட்டு வாட்டி வதக்கிச்சு. அடடா, என்னடா இது, இவ்வளவு அழகா இருந்த இந்த ஊர்ல எங்கிருந்து இவ்வளவு எலிங்க, அதுவும் திடீர்னு வந்துச்சு, இவ்வளவு கூட்டம் கூட்டமா வந்திருக்கே. ஏதோ 1-2 எலினா பரவாயில்ல, பூனைய வச்சு புடிச்சிடலாம், ஆனா இவ்வளவு எலிங்க இருக்கே, நம்ம என்ன பண்றது? இந்த எலிகளால நம்மளுடைய தின்பண்டங்கள் மட்டும் பாழாகிறது இல்லாம நம்மளுடைய உடல் நல குறைவுக்கும் ஏதாவது கேடு வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு இந்த நகரத்து மக்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. எப்பையும் இந்த எலிகளை பத்தின கவலையோடவே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா தூக்கமும் இல்ல, எல்லாரும் கண்ணு கீழையும் கருவளையமே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, சரியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சே, இந்த எலிங்க ஏன் இப்படி தொல்லை பண்ணுதுங்க, நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு ரொம்ப துக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலையும் நம்ம எதுவும் பண்ணாம விட்டோம்னா இதுக்கு முடிவே இல்லாம போயிடும் அப்படின்னு இந்த நகரவாசிகள் எல்லாம் நினைச்சு ஒண்ணு கூடினாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த எலி தொந்தரவை எப்படி போக்குறது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இவங்க எல்லாம் ஒண்ணு கூடி விவாதிச்சு அவங்க நகரத்தோட மேயர்கிட்ட போய் இந்த குறைய சொல்லலாம் அப்படின்னு நின்னாங்க. அங்க போய் நின்னதும் அந்த மேயரோட கண்ணு கீழே அவ்வளவு பெரிய கருவளையம். இவங்களை எல்லாம் பார்த்த அவரோ, ஐயா நகர மக்களே, நான் மட்டும் வேற ஊர்லயே வசிக்கிறேன், நானும் இதே ஊர்ல தானே வசிக்கிறேன், எங்க வீட்லயும் தான் எலி தொல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாம நானே 1 ரொம்ப மூழ்ச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க கிட்ட அவரு தன்னுடைய குறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அடடா, இது என்னடா இது, நம்ம இவர்கிட்ட போய் உதவி கேட்கலான்னா அவரு நம்ம கிட்ட வந்து அழுதுட்டு இருக்காரே அப்படின்னு இந்த நகர மக்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இந்த நகரவாசிகளும் அந்த மேயரும் வருத்தப்பட்டுகிட்டும் திரு திருன்னு மூழ்ச்சிக்கிட்டும் இருந்த சமயத்துல வாசல்ல நல்ல பல வண்ணங்கள்ல ஆடை அணிஞ்ச ஒரு தாத்தா வந்து நின்னாரு. அப்படி நின்னது மட்டும் இல்லாம நேர இந்த மேயரை பார்க்க அவரோட அலுவலகத்துக்குள்ளேயும் வந்துட்டாரு. அங்க இந்த நகர மக்களும் மேயரும் எல்லாரும் கூடியிருந்த சமயத்துல இந்த வயசானவரோ அவங்கள பார்த்து, இந்த பாருங்க, உங்க நகரத்துல எலி தொல்லை ரொம்ப அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டது என்ன, நான் இப்ப வரும்போது கூட தெருக்கள்ல அவ்வளவு எலிகள் சுத்திக்கிட்டு இருக்கே, நானு என்னுடைய திறமையால எலிகளை எல்லாம் விரட்டக்கூடியவன், அதனால உங்க நகரத்துல எலிகளே இல்லாம என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. இவர் இப்படி சொல்லி முடிச்சதும் அந்த நகரத்து மக்களும் அந்த மேயரும் அவ்வளவு சந்தோஷமாயிட்டாங்க. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? எங்க நகரத்துல இருக்கிற எல்லா எலிகளையும் உங்களால விரட்ட முடியுமா? அடடா, இப்படிப்பட்ட ஒரு தருணத்துக்காக தான் நாங்க காத்திருந்தோம். தயவு செஞ்சு உடனே இந்த எலிகளை எல்லாம் விரட்டுங்க அப்படின்னு அவரோட கால்லயே விழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நகரத்து மேயரும் கூட, இந்த பாருங்க ஐயா, எங்க நகரத்துல இருக்க இந்த எலி தொல்லைகளை எல்லாம் நீங்க நீக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 பொற்காசுகளை சன்மானமாக வழங்குறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த வயசானவரும் அதை கேட்டதுக்கு அப்புறம், அவ்வளவுதானே சொல்லிட்டீங்க தானே, தொல்லை தீர்ந்ததுன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வீதிக்கு போய் நின்னாரு. நின்னதும் தன் முதுகுல இருந்த பையிலிருந்து ஒரு பைடு பைப்பரை எடுத்தாரு. பைடு பைப்பர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் புல்லாங்குழல் மாதிரியும் கொஞ்சம் நாதஸ்வரம் மாதிரியும் இருக்கும். அதுல இருந்து அப்படின்னு ஒரு சத்தம் பயங்கரமா கேக்கும். அப்படி அதை வாசிச்சுக்கிட்டே அந்த வீதிகள்ல இவர் நடக்க ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த ஹாம்லின் நகரத்து தெருக்கள்ல இவர் பைட் பேப்பர் வாசிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சதும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இருந்தும் ஒவ்வொரு எலியா வர ஆரம்பிச்சுச்சு. ஒவ்வொரு எலியாக வெளியே வர ஆரம்பிச்சதும் அது கூடவே பல எலிகள் ஒன்னாக சேர்ந்துடுச்சுங்க. இப்படி இவர் நடக்க நடக்க வீடுகள்ல இருந்தும் கடைகள்ல இருந்தும் அலுவலகத்திலிருந்தும் அப்படின்னு அந்த நகரத்துல இருந்த எல்லா எலிகளும் இவர் பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதுங்களுக்கு எல்லாம் ஏதோ ஆனந்த கானம் வாசிக்கிறது போல ஹே ஹே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இவர் பின்னாடி ரெண்டு கால்ல அப்படின்னு நடந்து போச்சுங்க. இப்படி சிரிச்சுக்கிட்டே இவர் பின்னாடி ரொம்ப தூரம் நடந்துச்சு. இந்த பெரியவரும் கூட தன்கிட்ட இருந்த இந்த பைடு பைப்பரை வாசிச்சுக்கிட்டே ரொம்ப தூரம் நடந்துகிட்டு இருந்தாரு. இப்படியே நடந்து 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 இந்த ஊரை தாண்டி இருக்கிற ஒரு நதியை நோக்கி போனாரு. அதை நோக்கி போனது மட்டும் இல்லாம அந்த நதிக்குள்ளேயே இறங்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்படி இந்த இசை மயக்கத்துல இருந்த இந்த எலிகளோ அவரை பின்தொடர்ந்து அந்த நதிக்குள்ளேயே இறங்கிடுச்சுங்க. அப்படியே இந்த பெரியவரோ இந்த நதியோட நடுவு பக்கத்துக்கு போய் நின்னாரு. அங்க நிக்கிறதுக்குள்ள இவர் பின்னாடி வந்த எல்லா எலிகளும் அந்த நதிக்குள்ள அப்படியே முழுகிடுச்சுங்க. முழுகினது மட்டும் இல்லாம நதியோட ஓட்டம் கொஞ்சம் வேகமாகவே இருந்ததால அந்த நதியோடவே இந்த எலிகளும் அப்படியே கடலுக்கு அடிச்சு செல்லப்பட்டது. இந்த பெரியவரோ எப்படியும் நீச்சல் அடிச்சுக்கிட்டே தானே அந்த நடுப்பகுதியில நின்னாரு. இப்போ திரும்பவும் நீந்திக்கிட்டே இந்த கரை பகுதிக்கு வந்தாரு. வந்ததும் தன்னோட வேலை முடிஞ்சுது அப்படின்னு நம்பி இந்த நகரத்துக்குள்ள திரும்பவும் போய் சேர்ந்தாரு. அங்க போனதும் இந்த மேயரையும் அந்த நகரத்து மக்களையும் பார்த்து, உங்க நகரத்துல இருந்த இந்த எலிகளை எல்லாம் நான் விரட்டிட்டேன். சொன்னது போலவே என்னுடைய வேலைய செஞ்சு முடிச்சிட்டேன். இனிமே நீங்க எலி தொல்லையே இல்லாம முன்னாடி போல அமைதியா மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த பெரியவர் இப்படி சொன்னதும் இந்த நகரவாசிகள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா ஆடி பாடி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த மேயர்கிட்ட போய் நின்னு, ஐயா, நீங்க சொன்னது போலவே அந்த 1000 பொற்காசுகளை எனக்கு தரீங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்படி இவர் கேட்டதும் இந்த மேயர் அவரை பார்த்து, இந்த பாருங்க பெரியவரே, என்ன விளையாடுறீங்களா? எங்க நகரத்துல எலியே இல்லாம இருந்துச்சு, திடீர்னு அவ்வளவு எலிங்க வந்துச்சு. அப்புறம் நாங்கெல்லாம் வருத்தப்பட்ட சமயத்துல எங்கேந்தோ திடீர்னு நீங்க வந்தீங்க. வந்து நான் எலி பிடிக்கிறவன் எலி தொல்லையே இல்லாம பண்ணுவேன்னு சொன்னீங்க. இப்ப பார்த்தா திடீர்னு ஒரு எலிகளுமே இல்லாம எல்லாத்தையும் விரட்டிட்டீங்க. இது எல்லாத்தையும் எதையச்சியா நடந்தது அப்படின்னு என்ன நம்ப சொல்றீங்களா? என்ன விளையாடுறீங்களா? நீங்களே எலிகளை எல்லாம் அமிச்சுட்டு அதை நீங்களே பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு எங்களை எல்லாம் ஏமாத்தி எங்க பணத்தை புடுங்க பாக்குறீங்களா? நீங்க இதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு 50 பொற்காசுகள் தான் கொடுப்பேன், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அலுவலகத்திலிருந்து வெளியவே துரத்திட்டாரு. இப்படி 1000 பொற்காசுகள் தரதாக சொல்லப்பட்டு கடைசியில 50 பொற்காசுகளை மட்டும் கொடுத்து தன்னை இந்த நகர மக்களும் அந்த மேயரும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னதும் இந்த பெரியவருக்கு மனசே உடஞ்சு போச்சு. உடனே அந்த நகரத்து மக்களை எல்லாம் பார்த்து, என்னை ஏமாத்திட்டீங்க தானே, சரி உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரு விட்டே இவர் போயிட்டாரு. இப்படி திரும்பவும் இந்த நகரத்து மக்கள் எல்லாம் எலிகள் இல்லாம சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னா 2 வாரத்துல அந்த நகரத்துல ஒரு பெரிய பண்டிகை ஒண்ணு கோலாகலமாக வந்துச்சு. அந்த பண்டிகைய கொண்டாடுறதுக்காக அந்த நகரத்து மக்கள் எல்லாம் அவங்க ஊர்ல இருந்த ஒரு பெரிய தேவாலயத்துக்கு போயிருந்தாங்க. அங்க அவங்க எல்லாம் அன்னைக்கு நாள் முழுக்க மனமுருகி பிரார்த்தனைகளும் வெவ்வேறு கொண்டாட்டங்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த சமயத்துல இந்த பெரியவரு அந்த ஊருக்குள்ள திரும்பவும் வந்தாரு. ஆனா இந்த சமயம் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த அந்த பைடு பைப்பர் இல்லாம இப்போ வேற ஒரு பைடு பைப்பரை எடுத்தாரு. அந்த பைடு பைப்பரை எடுத்து இவரு வித்தியாசமான வேற ஒரு இசையை இசைக்க ஆரம்பிச்சாரு. இந்த தடவை இவர் வாசிக்க ஆரம்பிச்சதும் இவர் பின்னாடி யார் வந்தாங்க தெரியுமா? அந்த ஊர்ல இருந்த எல்லா குட்டி பசங்களும் இவர் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஐ, இந்த தாத்தா ஏதோ ரொம்ப வித்தியாசமா வாசிக்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்கே
அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டு இவங்களுக்கே தெரியாம இந்த தாத்தா பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே போல அந்த ஊர்ல இருந்த 134 பசங்களும் இந்த தாத்தா பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே இவர் வாசிச்சுக்கிட்டே பொறுமையா நடந்து இந்த ஊரை தாண்டி ஊருக்கு அடுத்த இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள போனாரு. அந்த காட்டுக்குள்ள போனது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஒரு பெரிய குகைக்குள்ள இந்த 134 பசங்களையும் கொண்டு போய் திடீர்னு வெளியே வந்து அந்த குகையோட வாயவே மூடிட்டாரு. அவ்வளவுதான், இந்த பசங்க எல்லாம் உள்ள இருட்டுக்குள்ள அப்படியே இருந்தாங்க. ஆனா ரொம்ப நேரத்துக்கு அவங்க எங்க இருக்கோம் யார் கூட வந்தோனே தெரியாம மயக்கத்திலேயே இருந்தாங்க. ஆனா இந்த ஊர்ல இருந்த ஒரு 3 பசங்க மட்டும் இந்த தாத்தா பின்னாடி வரல. அது ஏன் தெரியுமா? அதுல இருந்த ஒரு பொண்ணுக்கு காது கேட்காம இருந்துச்சு, இன்னொரு குட்டி பையனுக்கோ கண் பார்வை இல்லாம இருந்துச்சு, இன்னொரு பையன் ரொம்ப வேகமா நடக்க முடியாம பொறுமையா போனதுனால இவங்க பின்னாடியே காடு வரைக்கும் போக முடியாம ஆயிடுச்சு. அதனால இந்த 3 பேரும் இந்த தாத்தா பின்னாடி போக முடியாம அவங்க ஊர்லயே இருந்துட்டாங்க. ஆனா இந்த பண்டிகை எல்லாம் முடிஞ்சு இந்த தேவாலயத்திலிருந்து நகர மக்கள் எல்லாம் அந்த ஊருக்குள்ள திரும்பி வந்தாங்க. வந்து பார்த்ததும் அவங்கவுங்க வீடுகள்லயும் வீதிகள்லயும் குழந்தைகளே இல்ல. என்னடா இது, நம்மளுடைய பசங்கள்லாம் எங்க போனாங்க, எங்க எங்களுடைய குழந்தைங்க அப்படின்னு எல்லாரும் பதறி போயிட்டாங்க. நேர வேகமா இந்த மேயர் கிட்ட போய் நின்னாங்க. ஐயா, இங்க பாருங்க, எங்க வீட்டுல இருந்த குழந்தைங்களை எல்லாம் காணோம், நம்மளுடைய நகரத்துல இருக்கிற மொத்த குழந்தைகளையுமே காணோம். எங்களுக்கு என்னமோ அந்த தாத்தா பைடு பைப்பர் மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. அன்னைக்கே அவருக்கு கொடுக்க வேண்டிய காசை சொன்னபடி பேச்சு தவறாம கொடுத்துருந்தீங்கன்னா இது போல இன்னைக்கு ஆயிருக்காது தானே அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முறையிட்டாங்க. உடனே இந்த மெதுவா நடந்து போன பையன் அவங்க எந்த பக்கமா போனாங்க அப்படிங்கறத மேயர்கிட்டையும் நகர மக்கள் கிட்டையும் சொன்னான். உடனே அந்த திசையில இந்த எல்லா மக்களும் குடு குடு குடுன்னு ஓடி போனாங்க. போனா அங்க இருந்த காடை இவங்க கவனிச்சாங்க. ஆஹா, இங்கதான் நிச்சயம் இவங்க போயிருக்கணும் அப்படின்னு அங்க இருந்த காலடி தடங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆஹா, இங்கதான் வந்திருக்காங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஏத்தது போல அந்த காட்டுல ஒரு பாறை மேல உக்காந்து இந்த தாத்தாவும் தன்னுடைய இந்த பைடு பைப்பரை வாசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அங்க போய் இந்த எல்லா மக்களும் நின்னு, ஐயா, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இந்த மேயர் உங்களை ஏமாத்தினதுக்கும் எங்களுக்கும் எங்களுடைய குழந்தைங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, தயவு செஞ்சு எங்க குழந்தைங்களை எல்லாம் கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு ரொம்ப கெஞ்சினாங்க. இந்த மேயரும் கூட அந்த தாத்தா கிட்ட தன்னுடைய தவறுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம இந்த தடவை தான் ஏற்கனவே சொன்னதுக்கு மேலவும் இன்னொரு 500 பொற்காசுகளை கொடுத்து, ஐயா இந்தாங்க இதுல 1500 பொற்காசுகள் இருக்கு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு எங்க நகரத்து குழந்தைங்களை எல்லாம் கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இத கேட்ட இந்த தாத்தாவோ, சரி உங்களுடைய மன்னிப்பை நான் ஏத்துக்கிறேன், உங்களுடைய குழந்தைகளையும் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் உக்காந்துருந்த அந்த பாறைக்கு கீழே இருந்த அந்த வாயில திறந்து விட்டாரு. உடனே அதுல இருந்த எல்லா குட்டி பசங்களும் அவங்கவுங்க அப்பா அம்மாவை நோக்கி அம்மா அப்பா அப்படின்னு ஓடி வந்து அவங்கள கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அப்படி இவங்க எல்லாரும் இந்த பாறைக்கு கீழே இருக்கும்போது அதுக்கு மேல இருந்த இந்த தாத்தாவோ அவங்கள பார்த்து, இந்த பாருங்க, நீங்க ஒருத்தர் ஏமாத்த நினைச்சீங்கன்னா நீங்க தான் ஏமாந்து போவீங்க. அதனால வாழ்க்கையில எப்பையும் யாரையும் ஏமாத்த நினைக்காம நல்லபடியா வாழுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சாரு. இந்த கதை 1284 ஜெர்மனியில இருக்கிற ஹாம்லின் அப்படிங்கிற நகரத்துல பங்களோ சிஸ்ட்ரோசே அப்படிங்கிற வீதியில நடந்துச்சு. அப்படி இந்த வீதியில இத்தனை பசங்க காணாம போய் அந்த ஊரே துக்கப்பட்டதுனால இன்னைக்கும் கூட ஜெர்மனியில இந்த வீதியில யாரும் நடனம் ஆடுறதோ பாட்டுகள் பாடுறதோ கிடையாது. சரியா, அவ்வளோதான்.